الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أطيعوا الله والرسول فإن تولوا فإن الله لا يحب الكافرين صدق الله العظيم عن عبد الله بن عمرو بن العاص رضي الله تعالى عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية ومن كذب علي متعمدا فليتبوع مقعده من النار رواه البخاري صدق نبينا محمد صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் திருநாமத்தால் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்க கூடிய ஏக வல்ல நாம் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் நம் உயிரிலும் மேலான அண்ணலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், முத்தகீன்கள், முஜாஹிதீன்கள், நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் பேரருளும் அவனின் சாந்தியும் சமாதானமும் மஃஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில வீட்டிற்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, தக்குவாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவியிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தன்று நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலி செல்வானாக. சங்கைக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா இந்த உலக மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய அல்லாஹுடைய சட்ட யாப்பாக இறை வேதமாக அல் குர்ஆனை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அல் குர்ஆன் மனிதனுடைய வழியை நேராக சொர்க்கத்தின் பக்கமாக காட்டுகிறது. மனிதனுடைய செயற்பாடுகளை சீர்தூக்கி பார்க்குமாறு குர்ஆன் மனிதனை பார்த்து வசியத்தை செய்து கொண்டிருக்கிறது. அந்த குர்ஆனை கையில் ஏந்தியவர்கள் தான் கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள். குர்ஆனை ஓதுவார்கள், குர்ஆன் சொல்லுகின்ற போதனையின்வாறு உலகத்திலே நடக்கின்றார்கள். நடந்த நபி அவர்கள் இந்த உலக மக்களுக்கு அல்லாஹுடைய ரிசாலத்தை எடுத்து கூறுகிறார்கள். நபியுடைய உபன்னியாசத்தை இந்த சமூகத்தினருக்கு பறைசாற்றுகிறார்கள். இன்று நாம் இருப்பது ரபீஉல் அவ்வல் மாதத்துடைய 5ஆம் நாள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திலே உத்தம நபியின் உதயத்தின நிகழ்வு இடம்பெற்ற ஒரு மாண்பான மாதத்திலே நபிகளாரை பற்றி நாம் பேசுகிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் காலத்துக்கு காலம் நபிமார்களை அனுப்பி வைத்தான். நபிமார்களுடைய வருகையின் இறுதிக்கட்டமாக வந்தவர்கள் தான் எம் உயிரிலும் மேலான அனலம் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அந்த நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வருகைக்கு பின்னால் இன்னும் ஒரு நபி வரப்போவதில்லை, வரவும் மாட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு நபித்துவம் முற்று பெற்று விடுகிறது. இது ஒரு முஸ்லீமுடைய கொள்கையாக இருக்க வேண்டும். முஸ்லீமுடைய ஈமானியத்தை சோதிக்கின்ற ஒன்றாக இந்த இறுதி நபித்துவம் அமைந்திருக்கிறது. எனவே முஸ்லீம்களாக வாழக்கூடிய நாங்கள் கண்மணியாம் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பின்னால் இன்னும் ஒரு நபி வரப்போவதில்லை, வரவும் மாட்டார் என்ற உறுதியான கொள்கையிலே முஸ்லீம்கள் இருந்து கொண்டிருக்க வேண்டும். இதிலே கலங்கம் இருக்கும் என்றால், இதில் சந்தேகம் இருக்கும் என்றால், ஒரு மனிதனுடைய ஈமான் அங்கே பறிபோகும் அல்லது குளறுபடியாகும். அவன் ஒரு முழுமைத்துவம் மற்ற ஒரு முஸ்லீமாக கருதப்படுகிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகிறான், குல் அதீஉல்லாஹ வர்ரசூல், நபியே உங்களுடைய சமூகத்தாருக்கு சொல்லுங்கள், அல்லாஹ்வுக்கு வழிபடுமாறு சொல்லுங்கள், அல்லாஹுடைய சட்டதிட்டங்களை அவர்களுடைய வாழ்க்கையில எடுத்து நடக்குமாறு சொல்லுங்கள், அதற்கு பின்னால் வர்ரசூல், அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சுன்னாவையும் தன்னுடைய வாழ்க்கையில எடுத்து நடந்து கொள்ளுமாறு சொல்லுங்கள். ஒரு மனிதனுடைய இபாதத் என்பது ஒன்று பரதும் இருக்க வேண்டும், இன்னும் ஒன்று சுன்னத்தும் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் வெறுமனே தனக்கு பரந்து மாத்திரம் போதும் என்று அவன் போதுமாக்கிக் கொள்வானேயானால், அந்த பரதிலே இருக்கக்கூடிய குறைகளையும் பரதிலே இருக்கக்கூடிய தவறுகளையும் நிவர்த்தி செய்வதற்கு ஒன்றாக இந்த உலகத்தில் எந்த ஒன்றும் இருக்க முடியாது. எனவே பரதிலே ஏற்படுகின்ற தவறுகள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் பரிபூர்ணப்படுத்துவதற்காகத்தான் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அது சார்ந்த சுன்னத்தான ஒரு அமலை கண்மணியாம் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லியும் தந்திருக்கிறார்கள், தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தும் காட்டியிருக்கிறார்கள். பரலான தொழுகையாக இருக்கலாம், அந்த பரலான தொழுகைக்கு முன்னாலும் சுன்னத்திருக்கிறது, பின்னாலும் சுன்னத்திருக்கிறது. எனவே பரலான தொழுகைகளில் ஏற்படுகின்ற தவறுகளை அது சார்ந்த சுன்னத்தான அமல்கள் பரிபூர்ணத்துவம் அடைய செய்கிறது. எனவே மனிதனுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தி காண்பிக்கப்படுகின்ற நேரத்தில் அது குறையில்லாத நிரப்பமான அமலாக அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி காண்பிக்கப்படுகிறது. நோன்பாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கடமை என்று வருகின்ற நேரத்திலே அது அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சுன்னாவும் அங்கே இடம்பெற்றிருக்கிறது. எனவேதான் குர்ஆனும் சொல்லி காட்டுகிறது, ஃபர்தோடு நீங்கள் நபிகளாருடைய சுன்னத்தையும் எடுத்து வாருங்கள், அல்லாஹ்வுக்கு முழுமையாக வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் முழுமையாக வழிபடுங்கள். ஃபஇன் தவல்லவ், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றம் செய்வீர்களேயானால், ஒன்றை எடுத்து இன்னும் ஒன்று எனக்கு தேவையில்லை என்று, இது சுன்னத்து தானே என்று யாராவது பிறமுதுகுக்கு பின்னால் அதனை சுன்னத்து தானே என்று போட்டு விடுவீர்களேயானால், அந்த மனிதனுடைய ஈமானில் குறை இருக்கிறது மட்டுமல்ல, எந்த ஒன்றையும் இறை நிராகரிப்பாளர்களான காபிர்களை போன்று நிராகரிக்க கூடியவர்கள், மனம் வெறுக்கக்கூடியவர்கள், அலட்சிய போக்கோடு ஒரு காரியத்தை யாரெல்லாம் மேற்கொள்ளுவார்களோ இப்பேற்பட்டவர்களை நிராகரிப்பாளர்களை அல்லாஹ் ஒருபோதும் விரும்ப மாட்டான் என்று குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறிய ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை பற்றி உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். உங்களுடைய நபியை பற்றி உங்களுடைய சமூகத்துக்கு மத்தியில், உங்களுடைய தோழர்களுக்கு மத்தியில், உங்களுடைய குடும்பத்துக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருங்கள். உங்களுடைய நபியுடைய நற்குணத்தை பற்றி சொல்லுங்கள். உங்களுடைய நபியுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுங்கள். உங்களுடைய நபி எவ்வாறான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாறிக்கொண்டிருங்கள் என்று சொல்லிய நபி அவர்கள் அதன் இறுதியிலே சொல்லுகிறார்கள், மன் கஸப அலைய முதஅம்மிதன், நான் சொல்லாததை சொன்னதாகவும் நான் செய்யாததை செய்ததாகவும் யாரேனும் என்னின் மீது பொய்யுரைப்பானேயானால், என்னின் மீது பொய்யான இட்டுக்கதைகளை அவன் இட்டுக்கட்டுவானையாக இருந்தால், அந்த மனிதன் நரகத்திலே ஒரு பகுதியை அவனுக்கு இருப்பிடமாக ஆக்கிக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். நபி எதனை செய்தார்களோ செய்யுமாறு சொன்னார்களோ, எதனை நபி அவர்கள் சொன்னார்களோ அதனை செய்வதுதான் நபியுடைய சுன்னத்தான வாழ்க்கையாக இருக்கிறதே ஒழிய, நபி சொல்லாததையும் நபி செய்யாததையும் நபி தன்னுடைய கண்களால் பார்த்து அங்கீகரிக்காதவற்றையும் எந்த மனிதன் தன்னுடைய அமல்களிலே ஒரு பரிபூர்ணமான அமல் என்று ஏற்றுக்கொள்வானோ அது அவன் அந்த மனிதன் நபியின் மீது இட்டு கட்டுகிறான், நபியின் மீது பொய்யுரைக்கின்றான். எனவே அந்த மனிதனுடைய பார்வையில் அது ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அவன் நரகத்திற்கு ஒரு துண்டை அவன் தனக்கு இருப்பிடமாக ஆக்கிக் கொள்ளுகிறான் என்பதனைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கெல்லாம் தெளிவுபடுத்துகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் குழந்தைகளுக்கு மூன்று விஷயங்களை நீங்கள் படித்துக் கொடுங்கள், கற்றுக் கொடுங்கள் என்ற ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு பெற்றோரையும் பார்த்து நசீஹத்தி செய்தார்கள். அந்த முதலாவது விடயம் என்ன? உங்களுடைய நபியை பற்றி உங்கள் குழந்தை செல்வங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், உங்கள் குழந்தை செல்வங்களுக்கு நபிகளாருடைய குடும்பத்தாரை பற்றி சொல்லிக் கொடுங்கள். நபியுடைய குடும்பம் என்பது அஹ்லுல் பைத் என்று வரக்கூடிய நபிகளாருடைய குடும்பமாக இருக்கிறார்கள். அது விரிவான ஒரு விடயமாக இருந்தாலும் கூட நபியை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும், நபியுடைய மகளை பற்றி இந்த சமூகத்தினருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், நபியுடைய சிறிய சாச்சாவாக திகழ்ந்தவர்களான அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹம்சா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்களும் நபிகளாருடைய பேரக்குழந்தைகளாக இந்த உலகத்திலே சுதந்திர பறவைகளாக சுற்றி திரிந்த ஹசனையும் ஹுசைனையும் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா போன்றவர்களை அஹ்லுல் பைத்திலே நாங்கள் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே நபி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய நபியை பற்றி கற்றுக் கொடுங்கள், படித்துக் கொடுங்கள். இரண்டாவதாக, என்னுடைய குடும்பத்தை பற்றியும் உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள், சொல்லிக் கொடுங்கள். மூன்றாவதாக நபியவர்கள் சொன்னார்கள், அல் குர்ஆனையும் படியுங்கள், நாலு பேருக்கு அதனை படித்துக் கொடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எவ்வாறான நிலைமையிலே நாங்கள் இருக்கின்றோம் என்றால், வாயார மன நிறைவோடு நபிகளாரை பின்பற்றுகிறோம், நபியுடைய உம்மத் என்று பேருக்காக புகழுக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஆனால் எங்களுடைய சொல் எங்களுடைய செயல் எங்களுடைய நடத்தையிலே நபிகளாருடைய சுன்னத் இருக்கிறதா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். மஸ்ஜிதிற்கு வருகின்ற நேரத்தில் எவ்வாறான ஒழுங்குகளை நாங்கள் மேற்கொள்ளுகிறோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மஸ்ஜிதிற்காக வருகின்ற நேரத்தில் தங்களுடைய வீட்டிலேயே நன்றாக மிஸ்வாக்கு செய்து தங்களுடைய பற்களை நன்றாக தூய்மையாக்கிய நபி அவர்கள் நன்றாக வெண்மையான தூய்மையான ஆடைகளை அணிந்து கொண்டு நறுமணம் பூசியவர்களாக பாதையின் வலப்பக்கமாக மஸ்ஜிதிற்கு நடந்து வருவார்கள். நடந்து வருகின்ற நேரத்தில் நபி அவர்கள் துஆ செய்து கொண்டு வருவார்கள், அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, யா அல்லாஹ் என்னுடைய கல்விலே ஒளியை உண்டாக்குவாயாக, வஃபில் பஸரி நூரா என்னுடைய பார்வையில் யா அல்லாஹ் ஒளியை தருவாயாக, வஃபீ ஸம்இ நூரா என்னுடைய இரண்டு செவிப்புலன்களிலும் யா அல்லாஹ் ஒளியை உண்டாக்குவாயாக, எனக்கு முன்னாலும் என்னுடைய முதுகுக்கு பின்னாலும் யா அல்லாஹ் ஒளியை உண்டாக்குவாயாக, வமின் ஃபௌக்கி நூரா வமின் தஹ்தி நூரா என்னுடைய உச்சன் தலைக்கு மேலாலும் என்னுடைய உள்ளங்காலுக்கு கீழாலும் யா அல்லாஹ் நீ ஒளியை உண்டாக்குவாயாக, அல்லாஹும்மா அத்தினி நூரா, யா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் ஒளிமயமானதாக ஆக்கிரல்வாயாக என்ற கருத்தாலமிக்க இந்த துஆவை கேட்டுக்கொண்டே நபி அவர்கள் மஸ்ஜிதின் வாசல் படியை அடைவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்பை கழற்றிய நபி அவர்கள் மஸ்ஜிதிற்குள்ளே காலை வைக்கின்ற நேரத்திலே தன்னுடைய வலது காலை உள்ளே வைப்பார்கள். வைத்த நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டுக் கொள்வார்கள், பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அல்லாஹும்ம அஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மதிக், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நபியின் மீது ஸலவாத்தை சொல்லியவனாக நான் மஸ்ஜிதிற்குள்ளே நுழைகிறேன், யா அல்லாஹ் உன்னுடைய பரக்கத்துடைய கதவுகளை எனக்காக திறந்து தருவாயாக
என்ற துஆவை கேட்டுக்கொண்டே நபியவர்கள் மஸ்ஜிதிற்குள்ளே நுழைவார்கள் என்று புகாரியிலும் முஸ்லீமிலும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் சொல்லித் தருகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மஸ்ஜிதிலே அமலை முடித்த நபியவர்கள் மீண்டும் மஸ்ஜிதை விட்டு வெளியேறுவதற்கு நாடுவார்களே ஆனால் தங்களுடைய இரண்டு பாதரட்சைகளை தங்களுடைய காலை வைக்கின்ற நேரத்தில் முதலாவதாக செருப்பை அணிகின்ற நேரத்தில் நபியவர்கள் வலது காலை முற்படுத்துவார்கள், பிஸ்மி சொல்லி தன்னுடைய செருப்பை அணிவார்கள். மஸ்ஜிதிலிருந்து வெளியேறுகின்ற நேரத்தில் நபியவர்கள் துஆ செய்வார்கள், பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகா மின் ஃபதலிக், யா அல்லாஹ் உன்னுடைய பெயரை கொண்டு நான் மஸ்ஜிதிலிருந்து வெளியேறுகின்றேன், உன்னுடைய நபியின் மீது ஸலவாத்து சொல்லியவனாக நான் மஸ்ஜிதிலிருந்து வெளியேறுகின்றேன், யா அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்பையும் உன்னுடைய சிறப்புகளையும் ஹைர்களையும் நான் உன்னிடத்திலே வேண்டியவனாக பள்ளியிலிருந்து வெளியேறுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலிருந்து வெளியேறுவார்கள். இதுதான் நாங்கள் நாளாந்தம் மூச்சுக்கு மூச்சு எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து அடக்க வேண்டிய சுன்னாவாக இருக்கிறதே ஒழிய, வாயார நான் நபியை பின்பற்றுகிறேன், நபியுடைய உம்மத்தாக இருக்கிறேன், நபியின் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன், பாசம் வைத்திருக்கின்றேன் என்று வாயார சொல்லுவதை விட மனிதன் தன்னுடைய செயலிலே இதனை காட்டுவானையாக இருந்தால் அதுதான் நபியுடைய சுன்னத்தாக இருக்கிறது. ஒன்றை வாங்குகின்ற நேரத்திலும் இன்னும் ஒன்றை கொடுக்கின்ற நேரத்திலும் வலக்கையால் கொடுக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. எங்களுடைய பழக்கத்தை பாருங்கள், எங்களில் அதிகமானவர்கள் சாப்பிடுவது என்பது வலக்கையால் தான் இடம்பெறுகிறது, ஆனால் அதனை தொடர்ந்து நாங்கள் பருகுகின்ற தண்ணீராக இருக்கலாம், பானமாக இருக்கலாம், அது நாங்கள் எங்களில் அதிகமானவர்கள் இடது கையால் குடிக்கின்ற பழக்கம் இருக்கிறது. இது ஷைத்தானுடைய பழக்கமா இல்லையா? அங்கே ஒரு சுன்னத் இடம்பெறுகிறது, அதனை தொடர்ந்து ஒரு ஷைத்தானியத்தான பழக்கமும் ஏற்படுகிறது. இதில் யார் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலக்கையால் ஒன்றை கொடுங்கள், அதே போன்று மற்றவரிடத்திலே வாங்குகின்ற நேரத்திலும் வலது கையால் வாங்குங்கள். இது ஒவ்வொரு தாயிடத்திலும் இருக்க வேண்டும், தகப்பனிடத்திலும் இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு செயல் ரீதியாக இதனை கற்றுக் கொடுக்க வேண்டுமே ஒழிய அதனை நாங்கள் பாடமாக படித்துக் கொடுப்பதன் காரணமாக அதில் முழுமையான ஒரு நலவை எதிர்பார்க்க முடியாது. தாயிடத்திலும் தகப்பனிடத்திலும் நட்பண்புகள் இருக்க வேண்டும், இதனை பார்த்து பிள்ளை செல்வங்கள் தங்களுடைய வாழ்க்கையில இதனை முழுமையாக எடுத்து நடப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். வீட்டிலே ஆடைகள் அணிகின்ற நேரத்தில் தங்களுடைய வலக்கையை முதலாக அணிகின்ற நேரத்தில் பிஸ்மி சொல்லி அணிய வேண்டும். வீட்டை விட்டு வெளியேறுகின்ற நேரத்தில் தங்களுடைய வலக்காலை வெளியே வைத்து பிஸ்மில்லா என்று வீட்டை விட்டு வெளியேற வேண்டும். தன்னுடைய வாகனத்தில் ஏறுகின்ற நேரத்தில் வலக்காலை வைத்து பிஸ்மில்லா சொல்லி வாகனத்தில் ஏற வேண்டும். இப்படித்தான் மனிதனுடைய வாழ்க்கையின் அனைத்து கட்டங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சுன்னா முழுமையாக இடம்பெற்றிருக்க வேண்டும். நபி அவர்கள் ஒரு நாள் மதீனத்துடைய மண்ணிலே நடந்து செல்லுகிறார்கள், அங்கே ஒரு மனிதனை பார்க்கிறார்கள். அந்த மனிதர் தொழுது முடித்துவிட்டு சலாம் கொடுத்து முடித்துவிட்டு கையை தூக்கினார், தனக்கு தேவையானவற்றை எல்லாம் துஆவிலே கேட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த துஆ நபிகளாருடைய செவிக்கு விழுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆச்சரியப்பட்டவராக அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், விடயத்தில் நீங்க ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழரை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலிருந்து துஆ கேட்டு உங்களுடைய துஆ கபூலாக வேண்டுமா? உங்களுடைய துஆ கபூலாக வேண்டும் என்றால் முதன் முதலாக அல்லாஹுவை நாவார நீங்கள் புகழுங்கள். அல்லாஹுவை புகழ்ந்ததன் பின்னால் உங்களுடைய நபியின் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். அதற்கு பின்னால் உங்களுக்கு வேண்டியதை உங்களுக்கு விருப்பமானதை உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் கேளுங்கள், கேட்டதை அல்லாஹ் தருவான், உங்களுடைய துஆ கபூலாகும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதனுடைய துஆ கபூலாக வேண்டும் என்றாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்து அவசியம் என்பதனை இந்த ஹதீஸ் சொல்லி தருகிறது. எத்தனை விடயங்களுக்காக கையேந்துகிறோம்? எடுத்ததையெல்லாம் சாதித்திருக்கிறோமா? கேட்டதெல்லாம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறதா? முறை தவறிய வழியினூடாக சென்று நாம் அதனை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிக்கிறோம், ஆனால் எதனையும் பெற்றதாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற்றதாக ஒன்றையும் காண முடியவில்லை. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சஹாபா பெருமக்கள் வைத்திருந்த அசையாத சுன்னத்துடைய உறுதியான நம்பிக்கையை பாருங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில் இருக்கிறார்கள். ஒரு திண்ணை தோழர்கள் ஒருவரான ரபீஅத் இப்னு கஅப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாருக்கு முன்னால் பக்குவத்தோடு வேண்டுதலாக வந்து நிற்கிறார்கள், தலை குனிந்து நிற்கிறார்கள். நபியிடத்திலே கேட்டார்கள், நபியே நாயகமே, நான் உங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், அதற்கு நீங்கள் எனக்கு அனுமதி தருவீர்களா என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரபீஆவை பார்த்து சொன்னார்கள், ஆமாம், நீங்கள் எனக்கு சாதிமாக இருக்கலாம், அதற்கு நான் உங்களை சம்மதித்துக் கொள்ளுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் அனுமதி அளிக்கிறார்கள். பகல் வேளையெல்லாம் நபிகளாருடைய தேவையை அறிந்து அந்த ரபீஅத் இப்னு கஅப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த தேவைகளை நபிகளாருக்கு நிறைவேற்றி கொடுப்பார்கள். இஷா தொழுகையை முடித்து விட்டால் தன்னுடைய இடம் நாடி சென்று ஓய்வெடுத்துக் கொள்வார்கள். இரவு நேரத்தில் வளமையாக இப்படித்தான் நடைபெற்று வந்தது. ஒரு நாள் இரவு திடீரென கண் விழித்த ரபீஅத் இப்னு கஅப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தூக்கமில்லாமல் அவஸ்தைப்படுகிறார்கள். எழுந்து ஓடி வந்தார்கள், நபிகளாருடைய வீட்டுக்கு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டின் கதவு மூடப்பட்டிருக்கிறது. நடுநிசை இரவு, நபிகளாரை தட்டி எழுப்பி தொந்தரவு கொடுப்பதற்கு விரும்பாத அந்த சஹாபி அவர்கள் நபிகளாருடைய வீட்டின் கதவுக்கு வெளியே அப்படியே சுருண்டு படுத்துக் கொள்ளுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாலை வேளையிலே கண் விழித்து வெளியே வந்து பார்க்கிறார்கள். வளமையாக வீட்டு இடத்துக்கு சென்று ஓய்வெடுக்கக்கூடிய அந்த சஹாபி இன்று செல்லாமல் தன்னுடைய வீட்டு வாசலிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற காட்சியை பார்த்த நபி அவர்கள் அதிசயித்து அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், ரபீஆ என்று சொன்னவுடன் அந்த சஹாபி அவர்கள் சட்டென கண் விழித்துக் கொண்டார்கள். கண் விழித்து பார்க்கிறார்கள், ரஹ்மத்துடைய நபியுடைய முகம் அப்படியே மலர்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சலாம் சொல்லியவர்களாக எழுந்து நிற்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர்கள் கேட்டார்கள், ரபீஆ, வளமையாக இரவு நேரத்திலே ஓய்வெடுத்துக் கொள்வதற்காக செல்வீர்களே, இன்று நீங்கள் செல்லவில்லையா? அந்த சஹாபி அவர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, வளமையாக செல்வதை போன்று நான் சென்றேன் யா ரசூலல்லாஹ், ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்தது. அது என்ன யோசனை தெரியுமா? பகல் வேளையிலே உங்களுடைய தேவையை நான் நிறைவேற்றி தருகிறேன், இரவு நேரத்தில் ஏதாவது உங்களுக்கு தேவை ஒன்று வந்துவிட்டால் யார் அதனை நிறைவேற்றி தருவது? நீங்கள் சிரமப்படுவீர்களே நபியே நாயகமே, அதற்காக பகல் வேளையிலே உங்களுக்கு நான் ஹிதுமத் செய்வதை போல இரவு நேரத்திலும் நான் உங்களுக்கு சேவைகள் பல செய்ய வேண்டும் யா ரசூலல்லாஹ், அதனால் நான் என்னை உங்களுக்காக அர்ப்பணித்து விட்டேன், இரவு நேரத்திலே உங்களுக்கு ஏதாவது தேவை ஏற்படும் என்றால் தயக்கமின்றி கூச்சமின்றி என்னை நீங்கள் தட்டி எழுப்பலாம், நான் உங்களுக்கு தேவையை நிறைவேற்றி தருகிறேன். இந்த செய்தியை கேட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு அந்த சஹாபி ரபீஅத் இப்னு கஅப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், எனது அருமை தோழரே, இப்படி பகலிலும் இரவிலும் எனக்கு ஏதாவது நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களே, உங்களுக்கு நான் ஏதாவது உபகாரமாக கைமாறு செய்ய வேண்டும் போல் என் மனம் விரும்புகிறது, என்ன வேணும் கேளுங்கள், நான் தருகிறேன். இதனை சொல்லியவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொல்லுகிறார்கள். சொன்னவுடன் அந்த சஹாபி எதனை கேட்பது? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டால் எதன் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த சஹாபிக்கு வாழ்வதற்கான ஒழுங்கான இடம் இல்லை. திண்ணை தோழர்கள் ஒருவராக இருக்கிறார்கள், ஒரு வீட்டை கேட்போமா? இதுவரைக்கும் வயதுக்கு வந்தும் இன்னும் நிக்காக முடிக்கவில்லை, ஒரு மனைவியை நாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்வோமா? இப்படியான ஒரு கேள்வியின் சிந்தனையிலே போராட்டத்திலே இருந்தவர்கள் நபிகளாரிடத்தில் அனுமதி கேட்டார்கள், நபியே நாயகமே, கொஞ்சம் அவகாசம் தாருங்கள், ஓய்வாக ஆறுதலாக நான் இதற்கான விடையை நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன், உங்களிடத்திலே நான் கேட்க வேண்டும் தான். அல்லாஹ்வுடைய தூதர்கள் அனுமதி அளித்தார்கள். அந்த சஹாபி அவர்கள் நேராக ஓடி சென்றார்கள். ஓய்வான இடத்திலே இருந்து முடிவு இருக்கிறார்கள், எதனை நபிகளாரிடத்திலே கேட்பது? ஒரு முடிவுக்கு வந்த அந்த சஹாபி அவர்கள் நபிகளாருக்கு முன்னால் ஓடி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் கேட்டார்கள், ரபீஆ, என்ன வேணும் கேளுங்கள், நான் தருகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்த்து அந்த ரபீஅத் இப்னு கஅப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், நபியே நாயகமே, எனக்கு என்ன வேணும் தெரியுமா? இந்த உலகத்தில் எவ்வாறு நான் உங்களுக்கு பணிவிடைகள் செய்யக்கூடிய ஒரு ஹாதிமாக இருக்கிறேனோ, அதே போன்று சுவர்க்கத்திலும் நான் உங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஹாதிமாக இருக்க வேண்டும். உங்களுடைய முகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு சுவர்க்கத்திலும் கிடைக்க வேண்டும் யா ரசூலல்லா, இதுதான் எனக்கு தேவை என்று சொல்லிய நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறதா? அல்லாஹுடைய நபி அவர்கள் சொன்னார்கள், அதிகமான சுன்னத்தான தொழுகைகள் தொழுது வாருங்கள், நாளை கியாமத்தில் நீங்கள் எனக்கு அருகாமையிலே இருக்கலாம் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவேதான் உம்மு ஹபீபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா நபிகளாருடைய மனைவிமார்களில் ஒருவர், அதிகமான ஹதீஸ்களை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள், சுன்னத்தான தொழுகைகளில் அதிகமான ஈடுபாடு கொண்டவர்கள் உம்மு ஹபீபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் அந்த மனைவியுடைய தவணைக்காக அவருடைய வீட்டுக்கு செல்லுகிறார்கள். நபி அவர்கள் துஹருக்கு முன்னால் அஸான் சொல்லப்பட்டவுடன் தன்னுடைய மனைவி உம்மு ஹபீபாவை அழைத்தார்கள். சொன்னார்கள், நீங்கள் சுன்னத்து தொழுகின்ற இடம் முசல்லா எங்கே என்று கேட்டார்கள். உம்மு ஹபீபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான் தொழுகின்ற இடத்தையும் முசல்லாவையும் தன்னுடைய மனைவிக்கு காண்பிக்கிறார்கள். நபி அவர்கள் அந்த இடத்தில் துஹருக்கு முன்னால் 4 ரகஅத்துக்கள் சுன்னத்து தொழுது முடித்ததன் பின்னால் ஃபர்தான தொழுகையை தொழுவதற்காக மஸ்ஜிதிற்கு செல்லுகிறார்கள். மஸ்ஜிதிலே ஃபர்தை தொழுத முடித்த நபி அவர்கள் நேராக வீட்டுக்கு வந்து துஹருக்கு பின்னால் 4 ரகஅத்துக்கள் சுன்னத்து தொழுதார்கள். ஆச்சரியமாக பார்த்த உம்மு ஹபீபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவரை பார்த்து கேட்டார்கள், துஹருக்கு முன்னால் 4 பின்னால் 4 தொழுகிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள், உம்மு ஹபீபா, எந்த மனிதன் துஹருக்கு முன்னால் 4 துஹருக்கு பின்னால் 4 ரகஅத்துக்களும் சுன்னத்து தொழுகின்ற பழக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக்கிக் கொள்ளுவானோ அந்த மனிதனுக்கு சுவர்க்கம் கிடைப்பது வாஜிபு கட்டாய கடமை என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிய நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த மனிதன் ஒவ்வொரு நாளும் பரலான தொழுகைக்கு பின்னால் முன்னால் வருகின்ற சுன்னத்து தொழுகைகள் மொத்தமாக 12 ரக்காத்துக்கள் தொழுது முடிக்கிறாரோம், இல்லா பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அவருக்கு சுவர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டப்படும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். 12 ரக்காத்துக்கள் என்றால் என்ன? ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால் 2 ரக்காத், துஹருக்கு முன்னால் 2, துஹருக்கு பின்னால் 2, அஸருக்கு முன்னால் 2, மக்ரிபுக்கு பின்னால் 2, ஐஷாவுக்கு பின்னால் 2, ஆக மொத்தம் 12 ரகஅத்துக்கள். இதனைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், ஆக குறைந்தது இந்த 12 ரகஅத்துக்களையும் ஒரு மனிதன் தொழுகின்ற பழக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக் கொள்வானேயானால் அந்த மனிதனுக்கு சுவர்க்கத்திலே மாளிகை கட்டப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே 2 இருக்கிறது, 4 இருக்கிறது, வித்திரை பொறுத்தவரையில் 1 இருக்கிறது, 11 இருக்கிறது. இந்த தெரிவை எடுக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் எங்களுடைய கையிலே வைத்திருக்கிறான். எனவேதான் ரபியாத் பின் காப் ரழியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், அஇன்னி அலா நஃபிக பிகஸ்ரத்தி சுஜூத், அதிகமாக சுன்னத்தான தொழுகைகள் தொழுது வருவதனால் நாளை சுவர்க்கத்தில் என்னோடு இருக்கிறான். என்னோடு மாத்திரமல்ல, எல்லா நபிமார்களோடும் நீங்கள் கூட்டாளிகளாக சொர்க்கத்தில் இருக்கலாம் என்ற சுப செய்தியை அல்லாஹுடைய தூதர்கள் அவர்கள் மூலமாக இந்த சமூகத்தினருக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹுடைய தூதரிடத்தில் இருந்த அழகிய நற்குணங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நாங்கள் நபியை பின்பற்றுகின்றோம் என்பதற்கு நாங்கள் சான்றாக எங்களுடைய அமல்கள் ஷாஹிதாக இருக்கும். ஷுரைஹ் இப்னு ஹானி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாருடைய மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள், நபியுடைய வீட்டு வாழ்க்கை எப்படி இருக்கும், நபி அவர்கள் வீட்டிற்குள்ளே நுழைந்தால் என்ன செய்வார்கள்? அந்த கேள்விக்கு உம்மஹாத்துல் முஃமினீன் ஒருவரான ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், இதா தஹல பைதஹு பிஸ்வாத், ரவாஹு முஸ்லிம். நபி அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறி சென்று மீண்டும் வீட்டுக்குள்ளே வந்தால் வருகின்ற நேரத்தில் எனக்கு சலாம் சொல்லிக் கொண்டு வருவார்கள். வந்த நபி அவர்கள் இரண்டாவது பேச்சொன்றை எந்த ஒன்றையும் பேச மாட்டார்கள், முதலாவதாக தன்னுடைய கையிலே இருக்கின்ற மிஸ்வாக்கை எடுத்து தங்களுடைய பற்களை நன்றாக தூய்மையாக்கி சுத்தமாக்கி கொள்ளுவார்கள். அதற்கு பின்னால் எனக்கு அருகாமையில் வந்து நான் என்ன வேலையிலே ஈடுபட்டிருக்கிறேனோ அந்த வேலையிலே என்னுடைய கணவரும் எனக்கு உதவி எத்தாசையாக இருப்பார்கள். இப்படித்தான் நபியவர்கள் தன்னுடைய வீட்டிற்குள்ளே நுழைவார்கள் என்று ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவனின் வருகையும் வீட்டின் வாழ்க்கையின் ஒரு பகுதி இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி காட்டுகிறார்கள். நபியவர்கள் ஏன் தன்னுடைய வாயை சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும்? சிந்தித்து பாருங்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியவர்கள் தன்னுடைய உடம்பிலே வடிகின்ற வியர்வையை கூட அருமை தோழர்களாம் சஹாபாக்கள் கஸ்தூரி வாடையை விட மேலாக மதித்த நபியவர்கள் ஏன் தன்னுடைய வாயை நன்றாக மிஸ்வாக்கின் மூலமாக தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும்? எங்களுக்கு படித்து தருகிறார்கள், கற்றுத் தருகிறார்கள். வீட்டை விட்டு வெளியேறி சென்றால் நாலு பேரோடு நாலு வார்த்தைகளை பேசுகின்ற நேரத்தில் மனிதனுடைய வாயிலிருந்து ஏதாவது துர் நாற்றம் வீசும். நாற்றம் வீசுவதனால் ஒரு மனைவி அந்த நாற்றத்தை சகித்துக் கொள்ள முடியாமல் கஷ்டப்படுவாள். எனவே வீட்டை விட்டு வெளியேறி சென்றீர்களா, உங்களுடைய மனைவியோடு நீங்கள் கொஞ்சம் குலாவதற்கு முன்னால் அல்லது ரெண்டு வார்த்தை பேசுவதற்கு முன்னால் உங்களுடைய வாய்களை நன்றாக தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவள் வாயை திறந்து சொல்ல மாட்டால் உங்களுடைய அந்த துர்நாற்றத்தின் வாடையை உங்களுடைய நண்பர்கள் வேண்டுமென்றால் சொல்லிக் கொள்ளுவார்கள், உங்களுடைய பிள்ளைகள் வேண்டுமானாலும் சில சந்தர்ப்பங்களிலே சொல்லிக் கொள்ளுவார்கள். ஆனால் அன்றாடம் வாழக்கூடிய ஒரு மனைவி ஒரு கணவனுடைய முகத்தை பார்த்து சொல்லுவாளா? எனவேதான் அல்லாஹ்வுடைய நபியவர்கள் கற்றுத் தருகிறார்கள், நீங்கள் மிஸ்வாக்கி செய்து கொள்ளுங்கள், இது என்னுடைய சுன்னத்துகளில் உயரிய வழிமுறை என்று நபியவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் இன்னும் ஒன்றை பாருங்கள். நபி அவர்கள் துஆ செய்தார்கள், ரஹிம அல்லாஹு ரஜுலன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, சம்ஹன் இதா பா வைதா ஷ்டரா வைதா கத்தலா, எந்த மனிதன் கொடுக்கின்ற நேரத்திலும் வாங்குகின்ற நேரத்திலும் மென்மையோடு சிரித்த முகத்தோடு வியாபாரம் செய்வானோ இந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று நபி அவர்கள் துஆ செய்துவிட்டு சொன்னார்கள். ஒரு கடனாளியை அந்த கடனாளி அவனுடைய கடனை கொடுப்பதற்கு கஷ்டப்படுகிறார், மிகவும் சிரமத்தை மேற்கொள்ளுகின்றார். இந்த மனிதனுடைய கடனாளியை பார்த்து அந்த மனிதர் சொல்லுகிறார், உங்களுடைய கடனை நான் மன்னித்து விட்டேன், நீங்கள் எனக்கு கடன் தேவையில்லை, நீங்கள் எனக்கு கடனாளி இல்லை என்று அந்த மனிதனை மன்னிக்கின்ற மனிதனுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். கண்டியத்திற்குரிய பெருமக்களே, இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய உயரிய குணமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான அமல்கள் எங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக இருக்கும் என்றால் நாங்கள் நபியை பின்பற்றுகின்றவர்கள் தான். இல்லை என்றால் வெறுமனே பேச்சாக மட்டும் இருக்கிறது, எங்களுடைய செயலிலே இல்லை என்றால் நாங்கள் போலியானவர்களாக எங்களுடைய அமல்கள் குறையுள்ளதாக இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்துடைய நாளையில் தன்னுடைய நிலை எப்படி இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஆனா நாளை மறுமை நாளையில் எல்லா மனிதர்களுக்கும் நான் தான் தலைவனாக இருப்பேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஆரம்பமானவர்கள் கடைசியானவர்கள் அனைவரும் என்னிடத்திலே வருவார்கள், ஷஃபாஅத்தை செய்வதற்கு கேட்பதற்காக வந்த மக்களுக்காக அல்லாஹ்விடத்திலே நான் ஷஃபாஅத்தை வேண்டி நிற்பேன், அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழால் சுஜூதிலே நான் வீழ்ந்து விடுவேன், அல்லாஹை புகழாத அளவுக்கு புகழ்ந்து என்னுடைய உம்மத்துக்காகவும் ஏனைய உம்மத்துக்காகவும் அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் வேண்டுவேன். ஆனால் அதிகமான மக்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான், சிறு கூட்டத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், இவர்கள் நரகவாதிகள் என்று அல்லாஹ் தீர்ப்பளித்து நபியை பார்த்து சொல்லுவான், நபியே எந்த ஒரு நபிக்கும் ரசூலுக்கும் இல்லாத மகாமுன் மஹ்மூத் என்ற உயரிய இஸ்தானம் ஒன்று இருக்கிறது, அதனை நான் உங்களுக்குத்தான் வைத்திருக்கிறேன், சென்று சுவர்க்கத்துடைய வாழ்க்கையை அனுபவியுங்கள் என்று நபியவரை பார்த்து அல்லாஹ் சொல்லிய நேரத்தில் அந்த மகாமுன் மஹ்மூத் கிடைத்ததற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த ரப்பை நாவார புகழ்வார்கள். புகழ்ந்து புகழ்ந்து அல்லாஹை பார்த்து சொல்லுவார்கள், யா அல்லாஹ், அந்த இடத்திற்கு நான் செல்ல மாட்டேன் என்று ரஹ்மத்துடைய நபி அவர்கள் மறுத்து விடுவார்கள். அல்லாஹ் கேட்பான், ஏன் சொல்ல மாட்டீர்கள்? அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொல்லுவார்கள், இந்த மகாமுன் மஹ்மூத் கிடைப்பதற்காக இந்த நரகத்திற்கென்று தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள் உலகத்திலே துஆ செய்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், எப்படி துஆ கேட்டார்கள் தெரியுமா? தொழுகைக்காக ஐங்கால அசான் சொல்லப்பட்டால் அந்த அசானுடைய துஆவின் போது இவர்கள் எல்லாம் துஆவிலே அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா என்ற அஸானுடைய துஆவின் போது துஆ கேட்டார்கள். வபஅதுஹும் மகாமன் மஹ்மூதன் அல்லதி வஅத்தா, யா அல்லாஹ், எங்களுடைய தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நீ வாக்களித்த மகாமன் மஹ்மூதை கொடுத்தருள்வாயாக என்று இந்த மக்கள் துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், இந்த மக்கள் நரகம் நுழைய நான் எவ்வாறு மகாமன் மஹ்மூதுக்கு சென்று சொர்க்கத்திலே சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சொல்லிய நேரத்தில் அல்லாஹ் இந்த அஸானுடைய துஆவை ஓதிய ஒரே ஒரு காரணத்திற்காக நான் அவர்களையும் மன்னித்து விட்டேன் என்று பொது மன்னிப்பு கொடுத்து சொர்க்கம் அனுப்புவான் என்று சொல்லிய நபி அவர்கள் சொன்னார்கள். எந்த மனிதன் அஸானுடைய சப்தத்தை கேட்கின்ற நேரத்தில் மற்றவர்களுடன் பேசாமல் முஅஸ்ஸின் அஸான் சொல்லுவதை போன்று அதற்கு பதில் உரைத்து அஸானுடைய துஆவை முழுமையாக ஓதி முடிப்பார்களோ ஹல்லத் லஹு ஷஃபாஅதி யௌமல் கியாமா, நாளை கியாமத்துடைய நாளையில் அந்த மனிதனுக்காக நான் ஷஃபாஅத்தி செய்து அவனுக்கு சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுப்பது இந்த நபியாகிய என்னின் மீது கடமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் என்று புகாரியிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அசானுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் தான் என்ன எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அசானுடைய துஆ தெரியாமல் நம்மில் பல பேர் பரம்பரை பரம்பரை முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இதனை யாரிடத்திலே சென்று சொல்லுவது? சிந்தித்து பாருங்கள். அற்பமான ஒரு சுன்னத்தாக இது சுன்னத்து தானே என்று நாங்கள் அலட்சியமாக எதனையெல்லாம் எடுக்கின்றோமோ பார்க்கின்றோமோ நோக்குகின்றோமோ அத்தனையும் உயரிய சுன்னத்துடைய மாளிகையை நாளை கியாமத்திலே சொர்க்கத்துடைய மாளிகையை பெற்றுத்தரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அலட்சியமிக்கவர்களாக அலட்சிய போக்குள்ளவர்களாக சோம்பேறிகளாக நாங்கள் ஆகிவிடக் கூடாது. ஒரே ஒரு ஹதீஸை கூறி நான் முடிவுரைக்கு வருகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் கஞ்சத்தனமுடையவன் இருப்பதை போன்று நாளை கியாமத்துடைய நாளையில் சில பகீல்கள் உலோபித்தனமுடையவர்கள் வருவார்கள். அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா? அல் பகீல் மன் ஸுகிர்து இன்தஹு ஃபலம் யுஸல்லி அலைய, என்னுடைய பெயர் சொல்லப்பட்டு அதற்கு யார் உடனுக்குடன் பதில் சொல்லாமல் வாயை மூடிக்கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் தான் உண்மையான உலோபிகள் கஞ்சத்தனமுடையவர்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரா, நபி அவர்கள் சொன்னார்களே, என்னின் மீது யார் ஒரு தடவை ஒரு ஸலவாத்து சொல்லுவானோ அந்த மனிதனின் மீது அல்லாஹ் 10 ஸலவாத்துக்கள் சொல்லுகிறான் என்று சொல்லிய நபி அவர்கள் சொன்னார்கள். நாட்களில் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை நாளையில் அதிகமாக என்னை மீது நீங்கள் சலவாத்து சொல்லுங்கள், உங்களுடைய சலவாத் எனக்கு எச்சி வைக்கப்படுகிறது என்று சொல்லிய நபி அவர்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நபியே நாயகமே, மண்ணறையிலே இருக்கிறீர்கள், உடலெல்லாம் மண்ணுக்கு இரையாகிவிடும், எவ்வாறு எங்களுடைய சலவாத் உங்களுக்கு எச்சி வைக்கப்படும் என்று சஹாபாக்கள் கேட்ட நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், நபிமார்களுடைய உடம்பை மண் தின்வதை அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறான், நீங்கள் சலவாத்தும் சொல்லுங்கள், என்னின் மீது சலாமும் சொல்லுங்கள், அது உங்களுடைய தகப்பனுடைய பெயரோடு என்னின் மீது எட்டி வைக்கப்படும் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபியின் மீது நாம் விரும்பி சலவாத்து சலாம் சொல்லுவது என்பது ஒரு புறம் இருக்க, யாராவது ஒருவர் சொல்லிவிட்டால் நம்முடைய காதிலே நபியுடைய பெயர் விழுந்து விட்டால் விரும்பியோ விரும்பாமலோ அந்த நபியின் மீது நாம் சலவாத்து சொல்லித்தான் ஆக வேண்டும். சொல்லவில்லை என்றால் நபி அவர்களுடைய எச்சரிக்கை, அவன் ஒரு பகீல் கஞ்சத்தனமுடையவன் உலோபித்தனமுடையவன் என்று சொன்னார்களே, இதுதான் அதற்கான வார்த்தையாக இருக்கிறது. எனவே பரந்தான கடமைகளோடு சுன்னத்தான கடமைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு நாம் முயற்சிப்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னித்தல்வாயாக. எங்கள் மனைவி மக்கள் குடும்பத்தார்கள் முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவத்தை யா அல்லாஹ் மன்னித்தல்வாயாக. எங்களில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு நோய் சுகத்தை கொடுத்தல்வாயாக. யா அல்லாஹ், மண்ணறையில் இருக்கக்கூடிய கபராளிகளுக்கு யா அல்லாஹ் நீ ரஹமத் செய்வாயாக. நாங்களும் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கக்கூடிய நேரத்தில் கலிமா ஷஹாதாவோடு உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நபியுடைய சுன்னத்தான அமல்களை எங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக பின்பற்றக்கூடிய மக்களாக எங்களை கபூல் செய்வாயாக. எங்கள் குழந்தை செல்வங்கள் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான குழந்தைகளை ஆக்கி தருவாயாக. ஆமீன். வாஆக்ர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.